உயரவும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவாதி பரிசுத்தர் 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 என்று சொல்லி சொல்லி உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை பகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே, வாக்குமாறாத தெய்வமே, உங்களுடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தெழுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லணும். அருமையாண்டவரே, உன் சித்தம் எங்கள் மத்தியில் செய்யப்படுவதா? உடவருகைக்கு எங்களை ஆயுதப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க, ஆவியானவரை எங்களுக்கு உணர்த்துங்க. தேவ வழிகளிலே தேவனுடைய வார்த்தைகளிலே நடக்க எங்களுக்கு பலந்தார். உடைய வசனத்தை விட்டு, உடைய சித்தத்தை விட்டு, வலதுபுறமோ இடதுபுறமோ நாங்கள் சாஞ்சிராதபடி தகப்பனே, உடைய அன்பு கருத்தினால் எங்களை பாதுகாக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பண்ணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நமக்காரம் சீக்கிரமாயிட்டா தேவனுடைய செய்திகளை கடந்து செல்வோம். என்னை கூட திருப்பி கொள்ளுங்கள். எபிரேயர் இருக்கிற நிருபம் 12 அதிகாரம் பிளீஸ் குயிக்லி. எபிரேயர் 12 அதிகாரம், அதில் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கணும். எல்லா இடத்துக்கு ஓப்புடைய பைபிள் அண்ட் ஓப்புடைய ஹார்ட் பிளேஸ்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம்.
சரி, வேதத்துல எனக்கு மிகவும் பிடித்தமான வசனங்களிலே இது ஒன்று. உங்க எல்லாருக்கும் பொதுவாக பைபிள் இருக்கிற எல்லாமே வேத வசனம் தான், அதுல சந்தேகமே. ஆனா எல்லாருக்குமே நமக்கு சில வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு சில வசனங்கள் ரொம்ப அதிகமாக கவர்ந்தருக்கும் பிடித்து. அதுபோல எனக்கும் இந்த வேதத்தை ஆண்டவுடைய வேதத்துல மிகவும் பிடித்தமான வசனங்கள் இதுவும் ஒன்று. ஆகவே அதை நான் மைகாட் பண்ணி வைத்திருக்கிறேன், ஆண்டவுடைய வசனத்தை. ஆகவே நன்றாக கவனிங்க, இந்த வசனம் தொடங்குறது, ஆகையால் இத்தனை திறனான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப என்ன கவனிங்க, இந்த முதலாவது வசனத்துல ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐந்து காரியங்களை தான் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய செய்திக்கு தலைப்பு இயேசுவை நோக்கி. அவரை பார்க்கணும், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும், இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை பிரதிபலிக்கணும், இயேசுவை பிரஸ்தாபடுத்தணும். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதுக்காகத்தான் இந்த செய்தி, அதுக்காகத்தான் நம்ம கூடி வந்திருக்கோம். ஐந்து காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பிடக்கவர்களுக்கு உதவியாக அந்த ஐந்து காரியங்களை முதலாவது நான் சொல்லி பின்பாடு உள்ள போகலாம் சொல்லி வருவேன். ஒருவேளை நீங்க குறிப்பிடுக்கிற பழக்க வழக்கம் உங்களை இல்லாவிட்டாலும் உங்களுடைய இதயத்தில் அவைகளை பதிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணத்தோடு நமக்குள்ள வாசமா இருக்கட்டும். அப்பொழுது நாம தேவையில் அவைகளை சிந்திக்க மாட்டோம். அந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய வசனம் நம்மை தேவ சாயலாக மாற்றும். தேவனுடைய வசனம் நம்மை மர்மப்படுத்தும். தேவனுடைய வசனம் நம்முடைய ஆண்டவுடைய வருகைக்கு நம்மை ஆயுதப்படுத்தும். ஆகவே தயவு செய்து நான் சொல்ல போற இந்த ஐந்து காரியங்களை உங்களுடைய மனதில் எடுத்துக் கொள்ளுங்க அல்லது குறிச்சு கொள்ளுங்க. ஐந்து காரியங்கள், முதலாவது திரளான சாட்சிகள், சச் எ கிரேட் விட்னஸஸ், திரளான சாட்சிகள் நம்பர் ஒன். நம்பர் டூ, ரெண்டாவது பாரமான யாவற்றையும். நம்பர் த்ரீ, நம்மை நெருக்கி நிற்கிற பாவம். இட் இஸ் நாட் பாவங்கள், பலதை சொல்லப்படல, பாவம் என்று சொல்லப்பட்டது ஒன்று. நம்பர் போர், அதை என்ன பிற்பாடு சொல்றேன். நம்பர் போர், இயேசுவை நோக்கி. நம்முடைய இலக்கு அவர், டார்கெட், நம்முடைய இலக்கு ஆண்டவர் இயேசு. நம்பர் ஃபைவ், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இதை பேசும் பொறுமையோடு ஓடங்கள். சோ திறனா சாட்சிகள், பாரமான அவற்றையும், நெருக்கடிக்கிற பாவம், இயேசுவை நோக்கி பொறுமை ஓடக்கடவும். இதான் செய்தியின் சாராம்சம். இவரை கவனி, இந்த விதத்தில் இந்த வசனம் எப்படி ஆரம்பம் ஆகிறது என்றால், ஆகையால் இத்தனை சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கும்படியால். 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் படிக்க வேண்டியது அவசியம். இது உங்களுக்கு புரியும் என்று நம்புறேன். ஆரம்பத்தில் வேதம் இப்படியெல்லாம் அதிகாரம் அதிகாரமாக வசன வசனமாக எழுதப்படவில்லை என்பதையும் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், தெரியாதவர்களுக்கு சொல்றேன். ஆகவே வேதம் ஆரம்பத்தில் இப்படி அதிகாரம் அதிகாரமாக வசன வசனமாக பகுக்கப்படையில பிரிக்கப்படையில, ஆனால் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கபடியால் அது நமக்கு நன்மையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதுல சில தீமையும் இருக்கிறது. ஏனென்றால் முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியாமல் சில வார்த்தைகளை அப்படியே எடுத்து அதை நாம் வியாக்கியானம் படுத்தினால் அதுல தப்புகள் தவறுகள் அல்லது ஓரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நன்மை அனுபவங்களை நாம் எடுத்துக்கொள்வோம், தவறு அனுபவங்களை விட்டு எடுத்துக்கொள்வோம், பெற்றுவிடுவோம். மீன் சாப்பிட விரும்பினா முள்ளெடுக்க தெரியும், அப்படி இல்லாட்டா அது தகாது நமக்கு. அதுபோல சரியானவர்களை நாம் பகுத்து வகுத்து எடுத்துக்கொள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கணும். தகாதவர்களை தள்ளிவிடவும் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முடியும் என்று கத்திருக்கா சொல்றேன். பயப்பட்டாரு இவரை கவனிங்க. சோ இத்தனை திறனான சாட்சிகள் என்று இந்த வசனம் தொடர்கிறது. சோ இத்தனை திறனான சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களையே குறிக்கும் என்று சத்தியத்தபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 11 அதிகாரத்தில் பல பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் 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 அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. பெயர் குறிப்பிடப்படாத பல பரிசுத்தவான்களும் அப்படியே அநேகர் வாளால் வெட்டப்பட்டார்கள், பட்டியத்துக்கு இரையாக்கப்பட்டார்கள், கல்லால் எறியப்பட்டார்கள், மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து தெரிந்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை என்றும் பல பரிசுத்தவான்கள் பெயர் குறிப்பிடப்படாதவர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வசனத்தில் இத்தனை திறனான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருப்படியால் இதன் தாற்பயம் என்ன, இது ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நாம் சிந்திக்கிறது யோசிக்கிறது நல்லது. சோ இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நமக்கு சொல்லப்படுகிற காரியம் இதன் தாற்பயம் என்னவென்றால் நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க நமக்கு முன்பாக தங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்த பரிசுத்த வான்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்றது. ஆகவே நமக்கு முன்பாக பல பரிசுத்தவான்கள் பழையாட்டு பக்தர்கள் தங்கள் விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்து இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் இருக்கிறாங்க. நான் பொறுமுறை சொல்லிக்கிறேன் இல்லையா, ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாக சொன்னார். அந்த வசனத்தை பார்த்து நான் ஆனந்தம் அடைந்தேன். அது என்னவென்றால் இயேசு ஒரு கட்டத்தில் இப்படியாக சொன்னார், அநேகர் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவோடு பரலோகத்திலே பந்தியிருப்பார்கள். அட அட அட, பரலோகத்தில் ஒரு பந்தியா, படிக்கும் பொழுது பரவசமா இருக்குது. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, இயேசு சொன்ன வார்த்தையா. ஆகவே அநேகர் ஏராளமான ஜனங்கள் திரளான ஜனங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பரலோக ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த அநேகர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கட்டும். நீங்களும் நானும் அதற்குள்ளே வருகிறோம், அதற்குள்ளே அடங்குகிறோம். அதற்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்ந்தோம். விளங்கின ஒரு ஆமே சொல்லுங்க. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திலே முற்பிதாக்களோடு அமர்ந்து பந்திகிருக்கிற ஒரு பாக்கியம் நமக்காக காத்திருக்கிறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். போகட்டும். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. எதற்காக என்றால் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க. இப்ப நம்முடைய ஓட்டம் எங்கே, இயேசுவை நோக்கி. அதை பிற்பாடு சொல்றேன். இப்ப நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மைண்ட் இட் டீப்லி பிளீஸ் வாட் ஐ அம் சேயிங். நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான ஓட்டங்கள் உண்டு நாம் என்று அறிவோமே. ஒவ்வொரு ஓட்டங்களுக்கும் ஒரு நியமனம் உண்டு, ஒரு நியதி உண்டு, ஒரு பிரமாணம் உண்டு, சட்ட திட்டங்கள் உண்டு. அதன்படி ஓடினால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். வேகமாக ஓடினாலும் சட்டத்தின்படி ஓடாவிட்டால் அவர்களுக்கு பரிசு கிடையாது. மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்பட மாட்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா. அதுபோல கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குது. நாம் ஓடுகிற ஓட்டம் விசுவாச ஓட்டம். உலகத்தில் பல ஓட்டங்களுக்கு உலகம் கைதட்டி வரவேற்குது. ஆனால் நாம் ஓடுகிற இந்த விசுவாச ஓட்டத்துக்கு உலகம் கைதட்டி வரவேற்காது, மாறாக கல்லறிந்து கொள்ளும். பல பரிசுத்தவான்கள் வேதத்திலும் சரி இன்று வரைக்கும் சரி, குறிப்பாக இந்தியாவிலே நேபாளம் போன்ற நாடுகளிலே இன்றைக்கு நடக்கிற காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது பல பரிசுத்தவான்கள் இன்றைக்கு அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் கல்லறிந்து பல விதங்களிலே இம்சப்படுத்தப்படுவதையும் பல விதத்தில் கொல்லப்படுவதையும் நாம் கேள்விப்படும். குற்றமற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்றவர்கள், சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்கள், நீதியின்படி வாழ்கிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அநீதியாக வாழ்றவர்கள், அறம்புறமாக வாழ்றவர்கள், அருவறுப்பாக வாழ்றவர்கள், இஷ்டப்படி வாழ்றவர்கள் சுதந்திரமாக நடந்து திரிகிற காலம் இது. காலம் இது, இது பொல்லாத காலம் என்று வேதம் நமக்கு சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு கேட்கிறேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றதை கவனிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியா எனக்கு 2 மணி நேரம் தேவைன்னு ஆனா நான் குறைச்சு கொள்றேன். கவனிங்க, நான் சும்மா பாசாங்க சொல்ல நன்றாக கவனிக்க நான் குறைச்சு கொள்றேன். இப்ப மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை கவனிக்க சொல்லி நமக்கு வேதம் நமக்கு சொல்லுது. அப்படியானால் யார் அந்த சாட்சிகள்? அந்த சாட்சிகள் 11 அதிகாரத்திலே நாம் முதலாம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது முதலாவது சாட்சியாக தேவ வசனம் நமக்கு முன்பாக நிலைநிறுத்துறது ஆவேல் என்கின்ற ஒரு தேவ மனுஷனை நாம் பார்க்கிறோம். சோ இவர்தான் பழைய ஏற்பாட்டு பக்தர்களிலே முதலிடம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கும் சத்தியம் தானே. ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் மகன் காயினும் ஆவேலும் என்பதை நாம் அறிவோம். சோ காயின் ஒரு கொலைகாரி, ஹி வாஸ் எ மர்டரர் as we know. நாம் அறிந்திருக்கிறபடி உலகத்துல மனுஷிகமாக பிறந்த முதலாவது மனுஷனே ஒரு கொலைகாத பாதகனாக மாறிவிட்டார். இதை குறித்து இவனை குறித்து யோவான் இந்த நிருபத்தில் நாம பார்க்கும் பொழுது பொல்லாங்கனால உண்டாகிருந்த காயினை போல இருக்க வேண்டாம், அவனுக்குள்ள பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள் நிறைந்திருந்த படியால் தான் சமயம் வாய்த்தபோது தன் சொந்த சகோதரனே அவன் கொண்டு தள்ளினான் சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, அப்படிப்பட்ட உள்ளம் பிசாசின் தொழிற்கூடம் என்று சத்தியத்துபடி நான் சொல்லுவேன். ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயங்களிலே வாசமாக இருக்கிறார். ஆகவே அவர் வாழுகிற ஆலயம், அவர் இருக்கிற இடம், அவர் வாழுகிற ஆலய சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி சொல்றபடியால் உங்களுக்கு புரியும். நம்புறேன், சில பேருக்கு சொன்னாலும் புரியாது, தேவன் அதை பார்த்துக் கொள்வார். எனக்கு அருமாறும் சொல்றதை கவனிங்க. ஆவேல் முதலாவது பரிசுத்தமானாக காணப்படுறார். நன்றாக விளையாடுங்க. இந்த 11 அதிகாரத்தில் ஜெயித்தார்கள் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு சத்தியம், நன்றாக விளையாடுங்க. I speak the truth, I know what I preach, please listen to me carefully. இந்த 11 அதிகாரத்தில் ஒரே ஒரு சத்தியம் தான் அழுத்தப்படுகிறது. அது என்னவென்றால் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் 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 என்றே அந்த அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் இந்த விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், நாமும் புரிந்து கொள்வோம். எனக்கு அறிவாளர் நன்றாக கவனிங்க. விசுவாசத்தினாலே தான் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சவால் விடுகிறது வேதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ஜெயித்து, உலகத்திலே நாம் எதிர்கொள்கிற அத்தனை போராட்டங்களையும் வென்று, அத்தனை பாவங்களையும் கடந்து, அவைகளை மேற்கொண்டு, அவைகளை ஜெயித்து, தேவனுடைய வெற்றி பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளோ விசுவாசத்தில் சோர்ந்து போய், விசுவாச நரம்புகள் தளர்ந்து போய், இன்றைக்கு பல காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறதும், விசுவாசத்தில் தளர்ந்து போகிறதும், சோர்ந்து போகிறதும் தேவ பார்வையில் மிகவும் வேதனையாக இருக்கிறது என்கிற உள்ளதோடு உணர்வோடு ஆவியோடு இணைந்து இசைந்த நான் சபைக்கு சொல்கிறதாவது, கவனமா இருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், ஒரு விசை, ஒரு தடவை, ஒரு விசை, ஒரு தடவை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நாம் தைரியமாக போராட வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆகவே அந்த விசுவாசத்துக்காகத்தான் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் போராடினார்கள். அந்த விசுவாசத்தினாலே தான் ஜெயித்தார்கள். சிலர் இந்த விசுவாசத்துக்காக தன் உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நான் சொல்லுவேன், ஜனமே சபையே கேள் கேளு கேளு என்னவென்றால், நம்முடைய உயிரை விட, நம்முடைய ஜீவனை விட, நம்முடைய உயிரை விட, நம்முடைய ஜீவனை விட, நமக்குள்ள ஆண்டவர் இயேசு ஆரம்பித்திருக்கிற விசுவாசம் பெரியது, 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 பெரியது. ஏனென்றால் இந்த விசுவாசத்தினாலதான் நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்பதை நாம் அறிவோமே. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, கேளு கேளு கேளு. ஆவேல் என்கின்ற முதல் பரிசுத்தவானை குறித்து வேதம் சொல்றது. நாங்கள் ஆவேலை குறித்து என்ன சொல்லப்படுறது? அவன் விசுவாசத்தினாலே காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். சோ ரெண்டு பேரும் பலி செலுத்திருக்காங்க, யாரு? காயினும் ஆவேலும். இதை குறித்து பேசிக்க நினைக்கிறேன், ஆனாலும் சப்ஜெக்ட் இருக்க முடியாது. காயினும் ஆவேலும் பலி செலுத்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் பலி செலுத்த வேண்டும் என்று எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஒரு சந்தேகமே இல்லை. ஆதாம் தற்பிள்ளைகளை சொல்லியிருப்பான் தேவனுக்கு பலி செலுத்தப்படும் என்று. அதுக்கு முன்பு வேதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆகவே ஆதாம் மூலமாக இவர்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், தேவனுக்கு காணிக்க செலுத்த வேண்டும் சொல்லி அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப காலம் வந்தாயிட்டது, இப்ப நேரம் வந்தாயிட்டது, இப்ப தேவனுக்கு காணிக்க செலுத்துற நேரமும் வந்தாயிட்டு. இப்ப காணிக்க செலுத்தும் போதுதான், காணிக்கை நேரம் வரும்பொழுதுதான் காரியங்கள் புரிகிறது, நேரம் வரும்பொழுதுதான் காரியங்கள் வெளிப்படுகிறது. அதுவரைக்கும் அவன் எப்படிப்பட்ட என்பதை புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் காணிக்கை என்ற ஒரு காரியம் வந்தபோதுதான் ஆவேல் யாரு, காயின் யாரு என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். மட்டுமல்ல, நாமும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஏமாளியாகிய பிசாசுக்கு அப்பதான் புரிஞ்சது யாரு நம்ம கட்சி, யாரு தேவோட கட்சி என்பதை. எனக்கு அறிவானவர்களே, நான் சொல்றதை நன்றாய் விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க. ரெண்டு பேரும் காணிக்க செலுத்தினாங்க, காயினும் ஆவேலும் ரெண்டு பேரும் காணிக்க செலுத்தினாங்க. ஆனா காணிக்கணும்னு இந்த வித்தியாசம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? காயின் வந்து சூத்த கத்திரிக்காய் கொடுத்தா, அந்த கத்திரிக்காய் கொடுத்தா, அப்ப அது சின்ன பிள்ளைகளுக்கு. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? சத்தியம் என்னவென்றால், ஆவேல் வந்து விசுவாசத்தினால காணிக்க செலுத்தி இருக்கான், பட் காயின் காணிக்க செலுத்தினா, but not by faith. He has done it, but not by faith. Cain kaanike selathinaan ana viswasathinal alla alla alla. அப்படியானால் எப்படி அவன் காணிக்கை செலுத்தினான் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள யதார்த்தமாக எழும்பு இருக்குது. காரணம் என்னவென்றால், ஆதாம் சொன்னபடி காணிக்கை கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற ஆதாமுடைய வார்த்தைப்படி காணிக்கை செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்தியம் என்னவென்றால், உண்மை என்னவென்றால், கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அவன் செலுத்தி இருக்கலாம், அல்லது ஆதாம் சொன்னபடி தான் கேள்விப்பட்டபடி செலுத்தி இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு அவன் காணிக்கை செலுத்த இல்லை இல்லை இல்லை. அப்படியான விசுவாசம் இல்லாமல் காணிக்கை செலுத்த முடியா? அப்சல்யூட்லி எஸ். தேர் இஸ் நோ இன்சஃபிஷியன்ட். அது மாத்திரமில்லை, விசுவாசம் இல்லாம பல காரியங்களை செய்ய முடியும். கேள்வியில சொல்லிட்டு வந்தேன், அதை உங்களுக்கு சொல்றேன். சொல்ல அப்புறம் ஜோலி நம்புறேன். கத்தனை குழுமின் என்கின்ற ஒரு லேடி இருந்தாங்க, மிக வல்ல சரித்திர உலக சரித்திரத்தை கிறிஸ்தவ சரித்திரத்தில் மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டது அந்த லேடி. பட் அவங்களோட வாழ்க்கையின் சரித்திர பின்னணியை படிச்சு பார்த்தேன்னு எனக்கு ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். அது ஒரு பக்கம் வருகிட்டு கத்தர் அவங்களை பயன்படுத்தியிருக்கும் விதத்தை பார்த்தா, அவங்க ஸ்டேஜுக்கு வரும் பொழுதே ஒரு டான்ஸோட வருவாங்க, ஃபுல் ரோப் போட்டிருப்பாங்க, கழுத்திலிருந்து கை புழுக்க ஃபுல் ரோப் போட்டிருப்பாங்க, டான்ஸோட வருவாங்க. அவங்க வரைக்கல அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ல அவங்களோட காலடியில கால் வைக்கிறவங்க எல்லாம் தொப்பு தொப்புன்னு விடுவாங்க. அவ்வளவுக்கு மிரக்கலண்டா சூப்பர் நச்சு நடக்கும். ஒரே ஒரு வீடியோ கேட்டு நான் பார்த்திருக்கேன், அதில் மட்டும் நான் சொல்றேன். அந்த கேட்டதுல இவங்கள் மூலமாக வந்தவர் தான் பிற்பாடு ஷைன் பண்ண பென்னிகே. அந்த அம்மா குறிச்சு இவர் அடிக்கடி சொல்லுவார், நல்லா கவனிங்க, சம்பவத்துக்குவாரு. அப்ப இந்த அம்மாவோட ஒரு கூட்டத்தில் கூட்டம் ஐ மீன் நடந்த சாட்சி நேரம், அந்த சாட்சி நேரத்தில் அநேகர் வந்து சாட்சி சொன்னாங்க, அப்படி எனக்கு அற்புதம் நடந்தது, இப்படி எனக்கு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப ஆனா அத்தனை சாட்சியம் விட எனக்கு கவர்ந்தது ஒரு சாட்சி, அதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு போதகர் வந்தார். அந்த போதகர் வந்து முன்னுக்கு வந்து சாட்சி சொன்னார். என்ன தெரியுமோ, நான் இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அதை கேட்டது தலை கிருக்குமா போல இருந்து. அப்ப அந்த அம்மா, அந்த கத்தனை குடும்பம், அந்த அம்மா கேட்கிறாங்க, அப்படியா? இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டா, நீ சபைக்கு போதகராக இருந்தியே, அப்ப சபையில நீ போதிச்சிருப்பியே. எஸ், போதிச்ச. எவ்வளவு காலமாக போதிச்சாய்? 40 வருஷம் சபையில போதகரா இருந்து வசனத்தை போதிச்சிருக்கிறேன். ஆனா நோட் இப்ப உங்களுக்கு புரியுதா? கடமை அல்லது ஒரு வேலை, உலக வேலை போல உலக வேலை போல ஒரு கடமையாக அந்த சபைக்கு போதகராக இருந்து சம்பளம் வருகிறது வேலை என்று நினைத்து செய்தான். அறியன் 40 வருஷங்களாக போதகராக இருந்திருக்க வசனத்தை போட்டதுக்கான விசுவாசம் எல்லாம் போட்டுக்கான ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். இந்த சம்பவத்தை கேட்கும்போது எனக்கு அறிமுகங்களே நான் சொல்ற கேளுங்க, ஆயின் விசுவாசம் இல்லாமல் காணிக்க செலுத்தி, அப்படி விசுவாசத்தோடு ஆவேல போல காணிக்க செலுத்தி இருப்பானாக இருந்தால் ஆவேலுடைய காணிக்கை அங்கீகரித்த ஆண்டவர் ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை? நல்லா விளைக்கும். ஆகவே நம்முடைய காணிக்கையின் தரம் முக்கியம்தான். அதை விட நாம என்ன நிலைமையில எப்படியான உணர்வுகள் நினைவுகளோடு எண்ணங்களோடு தேவனுக்கு காணிக்கை செலுத்துறோம் என்பது முக்கியம். ஆகவே காணிக்கை விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு செலுத்த கேளு 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 தேவ ஜனமே கேளு கேளு. என்னவென்றால் காணிக்கை என்றால் அது எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு விசுவாசத்தோடு நாம் செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பலவிதமான காணிக்கைகளை ஆண்டவரே அறிமுகப்படுத்தினார், இப்படி இப்படி செய்யுங்கள் என்று. ஆனால் காணிக்கை செலுத்துறதுக்கு ஒரு நிபந்தனை என்னவென்றால், கண்டிஷன் என்னவென்றால், விசுவாசத்தோடு நாம் காணிக்கை செலுத்தணும். அப்படி இல்லாவிட்டால் அந்த காணிக்கை தேவனால அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். எனக்கு அறிமானவர்களே, ஆகவே ஆவேல் கர்த்தருக்கு விசுவாசத்தோடு காணிக்கை செலுத்தினார், அங்கீகரித்தார், காய்க்கு அங்கீகரிக்கவில்லை என்பது நாம் அறிவோம். ஆகவே விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும். நன்றாக விளைக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாமல் எனக்கு வசனத்தை போதிக்க முடியும், விசுவாசம் இல்லாமல் செவிக்க முடியும், விசனமே விசுவாசம் இல்லாமல் ஆராதிக்க முடியும். அதனால் தான் என்னவோ சில ஆராதனை நேரங்களில் ஒடுமுடுகிறது, அங்கால பார்க்கிறது, இங்கால பார்க்கிறது, வாயில இருந்து வார்த்தை வருது, பட் உள்ளத்துல ஃபெய்த் இல்லையே. நான் யார ஆராதிக்கிறேன், ஏன் ஆராதிக்கிறேன், எப்படி ஆராதிக்கிறேன் என்கின்ற அறிவு தெளிவு இல்லாதபடியாலோ அல்லது தெரிந்தும் விசுவாசம் இல்லாதபடியாலோ அப்படி இருக்கிறார். பட் விக்கிரகங்களுக்கு முன்பால நிக்கிறவங்க பார்த்தா அவன் வளைஞ்சு குடிஞ்சு தாழ விழுந்து கும்பிடுறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஜனங்களோ விக்கிரகங்கள் போல நிக்கிறார். என்ன எந்த It is miserable. Let us change our mind to worship the Lord with our whole heart and mind and soul. Even with the devil, we are not going to be able to do it. Sinai Malayla Girangina Vodhi Janangasana Ayyo Kitta Varamata Kattode Malayin Kodumudayla Kattode Kachi Janangani Kankaliku Patshikar Akkali Vodhi Agave Kitta Varamata Osevi Vopa Enne Surara Kretiku Vandhi Solli Langa Solru Sayyira அவ்வளவுக்கு ஜனங்கள் பயந்தார்கள். மலையெல்லாம் மதிர்ந்தது என்று வேற சொல்றது. நான் மிகப்படுத்தல வாசிச்சு பாருங்க அந்த சம்பவத்தை. கத்தல் சீனா மலையில இறங்கின போது மலையெல்லாம் அதிர்ந்தது. மலை நெருப்பினால அக்னினால புகையாக வென்று எரிந்தது என்று சொல்லி ஜனங்கள் பயந்து. அதே தேவந்தா, அதே தேவந்தா எனக்கு தப்பத்திலும் இருக்கிறார். சீனா மலையில இறங்கி வந்தவர், முட்செடியில இழந்தவர், டப்பத்திலே ஆவியாக அதிர்ஷ்ட தேவராக டப்பத்திலே எழுந்தார். இவருக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் நான் ஆராதிக்கிறது என்ன தடை இருக்குது? என்ன தடை இருக்கு? சில இடங்களுக்கு போன சத்தமா பாட்டு பாடு இல்லாது சில இடங்களில் ஸ்பீக்கரை கட் பண்றாங்க. ஓப்பனாக ஆண்டவரை பாடி துதிக்க ஆர்வம் இருக்குது, ஆனா சூழ்நிலை முடியாம இருக்குது, ஜனங்கள் தவிக்கிறார்கள். நமக்கோ எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்கிறது தொழுது. ஆகவே ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதி முன் வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் கர்த்தரே தேவன் என்று அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்தால் ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதி முன் வாரத்துக்கு நமக்கு ஏது தடை போகட்டும். இவனை கவனி, ஆவேலு காணிக்கை செலுத்துறாரு, காயிரை காலசி. விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும், விசுவாசம் இல்லாமல் செபிக்க முடியும். ஆகவேதான் விசுவாசம் உள்ளவளா ஜெபத்தில் எதை கேட்டுக்கொண்டாலும் மலை போய் அப்படின்னா மறுபக்கம் திருப்பி போட்டு பாருங்க. விசுவாசம் இல்லாமல் எதை கேட்டாலும் நம்ம பெற்றுக்கொள்ள போய் மாட்டோம். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியும், விசுவாசம் இல்லாமல் ஆராதிக்க முடியும், விசுவாசம் இல்லாமல் என்ன வாத்தியங்களை வாசிக்க முடியும், விசுவாசம் இல்லாமல் காணிக்க கொடுக்க முடியும். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். இதைத்தான் காயிலும் செஞ்சிருக்கேன். கத்தர் அதை கவனித்தார், அவரை அங்கீகரிக்கிறார். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜெப ஆலயத்தில் இருக்கிறார். அதுக்கு எனக்கு பார்த்தினாத சில நேரத்தில் வாசிச்சு தெரித்த தடையிருந்து சில காரியம் என்ன, ஆலயத்தில் காணிக்கப்பட்டி இருக்குது, பட் அவையெல்லாம் கொண்டே கொடுத்து வாங்குறாங்க. ஆனா அந்த நாட்கள் சினகோக்கில் ஐ மீன் ஜப ஆலயங்கள்ல ஜனங்கள் வந்து காடிக்கு போடுவார். இதுதான் பழைய பாட்டு பெட்டர். சரி, பிறகு அப்படி இப்ப என்ன நடந்திருக்குது, ஜனங்கள் வரிசையாக வந்து காணிக்கப்பட்டிக்கு காணிக்கப்படுகிற இயேசு காணிக்கப்பட்டிக்கு பக்கத்தில் இருந்திருக்க. அது மாத்திரம் இல்ல, யாரு என்ன காணிக்க போடுறான்றத பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஹலோ, தசோதரன் உங்களுக்கு புரியுதா? அப்படி அவர் பார்த்து கொண்டு இருந்தபடியா தானே அந்த ஏழை விதவை ரெண்டு பணம் போட்டதை பார்க்க கூடியதா இருந்தது. இப்ப என்ன கவனி, அதுக்கு முதல் நிறைய பணக்காரர் வந்திருக்கலாம். 1000 இருக்கும் பொழுது 10 தூக்கி போறதுல என்ன பெரிய விந்து இருக்குது? அப்படி பல போட்டிருந்தாலே இயேசு மௌனமாக இருந்திருப்பாரு, இருந்தாரு. இப்ப அவளுடைய முறை வந்து அவள் அந்த ரெண்டு பணத்தையும் தூக்கி போட்ட போது, அந்த ரெண்டு பணத்தையும் அந்த பட்டிக்கில் அவள் காணிக்காக போட்ட போது இங்க ஆண்டவர் இயேசுடைய வாயிலிருந்து வசனம் வருது. கமெண்ட்ஸ் எப்பொழுது அந்த ஏழை விதவை காணிக்க செலுத்தின போது கமெண்ட்ஸ் வருது. என்ன சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் பார்க்க இவள் அதிகமாக போட்டார். ஆனா உண்மைப்படி அவள் போட்டது ரெண்டு பணம் தான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், அவர்களும் பார்க்க இவள் அது. காரணம் என்ன, தனக்கு இருந்த ரெண்டு பணம் தான் அவட்டத்தில் இருந்தது, வேற காசு இல்ல. கேளு கேளு கேளு, ஏன்னா பரத்தை குறித்த நம்பிக்கை அவளுக்கு இருக்குது பாருங்க. காணாதவர்கள் மேல நம்பிக்கை இருக்குது பாருங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை விசுவாசம் அவளுக்குள்ள இருக்குது. ஆகவே இந்த பூமிக்குரியவுகளை அவளுக்கு அற்பமாக தோன்றியது. ஆகவே ரெண்டு பணத்தை தூக்கி போட்டுடா. அது அர்த்தம் என்ன, அன்றைய ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்று இருந்த அந்த ரெண்டு பணம் அதையே தூக்கி போட்டுடா. ஏ அம்மா, உனக்கு யோசனை இல்லையா? ரெண்டு பணத்தை தூக்கி போட்டுட்டியே, என்னத்தை சாப்பிட போறா, என்னத்தை குடிக்க போறாய்?
நோ 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 நோ, என் தேவன், என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர், என்னை போஷிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் அந்த அந்த பெண்மணிக்குள்ள இருந்தபடியால் தான் தன் ஜீவனத்துக்கு உண்டானதையும் போட்டு விட்டால் என்று ஆண்டவரே சொன்னது காண்டும் என்ன, என் ஜீவனை காக்க அவரால் முடியும் என்கின்ற விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தபடியால் அல்லவோ தன் ஜீவனத்துக்கு உண்டான அன்றைய ஆகாரத்துக்கு உண்டான போட்ட இப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவரே சொல்லட்டும். அதாவது விசுவாசம் கிரியை செய்யும், விசுவாசம் செயல்படும். எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நான் இருக்கிறதால எனக்கு என்ன நன்மை இருக்கு, என்னத்தை செய்ய போறோம்? நாம விசுவாசம் இருந்தா நாம நற்கிரியைகளை செய்வோமே, நன்மைகளை கைமாறு கருதாம நன்மை செய்வோமே. ஏ, நான் செய்கிற நற்கிரியைகளுக்கும் நன்மைகளுக்கும் தேவன் எனக்கு பலனளிப்பார் என்கின்ற வார்த்தையை நாம விசுவாசித்தால், நாம் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவுடைய வசனத்தை விசுவாசித்து அதன் அடிப்படையில் நற்கிரியைகளை நன்மைகளை செய்கிறோம் அல்ல செய்து கொண்டிருப்போம். ஆகவே தேவனுடைய வசனத்தை வார்த்தைகளை நாம நம்பணும், விசுவாசிக்கணும். புறவாரின் இப்ப கவனிங்க, எனக்கு அறிவார்களே, காயிலும் பலி செலுத்தினார், காணிக்க செலுத்தினார், ஆவேலும் காணிக்க செய்தார். பட் டிஃபரன்ஸ், வித்தியாசம் என்றால், ஒருத்தன் விசுவாசத்தோடு செலுத்தின, மற்றவன் விசுவாசம் இல்லாமல் செலுத்தின. நாம் செலுத்தின காணிக்கைகள் விசுவாசத்தோடு செலுத்த நாம் கடனாளிகள் இருக்கிறோம். கத்தட நாம் விசுவாசம், விசுவாசத்தோடு ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஆளாரு ஆவேலுக்கு, அடுத்த பரிசுத்தவன் யாரு? ஏனோக். இந்த ஏனோக்கை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம், மரணத்தை காணாதபடி மரணத்துக்கே டிமிக்கு கொடுத்து போன மாமனிதனவன். இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறான். Do you believe it? நீ நானே நம்ப விட்டால் என்ன சத்தியம் பொய்யாகுமோ? நோ டேவர், இன்று வரைக்கும் ஏனோக்கு உயிரோடு தான் இருக்கிறார், இருக்கிறாரு, இருக்கிறார். ஆனா எபிரேயர் 9:27 வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது, மனுஷர் அது படிங்க, 9:27 மனுஷர் ஒரு தரம் படி, அன்றியும் ஒரே தடவை மரிப்பதும்
பின்பு
நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரால நியமிக்கப்பட்டிருக்கிறது? அரசாங்கத்தால அல்ல, அல்ல, தேவனால. இந்த உலகத்துல கேளு 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 கேளு, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தடவை மறிக்கணும், பின்பாடு அவன் நியாய தீர்ப்பாடு. அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் சரி, தேவ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தாலும் சரி, தேவ நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு தடவை மறிக்கணும், மறித்த பின்பாடு அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது.
இப்ப ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது, கவனிங்க சொல்றேன். இலங்கையில அதிகம் மட்டங்களை போல குண்டு வெடிச்சுது. அங்கே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்றது பிரயோஜனம் பார்க்கணும். குண்டு வெடிச்சுது. இப்ப சில விசுவாசிகளுக்குள்ள கேள்வி என்ன தெரியுமா, ஏன் குண்டு வெடிச்சது? அதுக்கு ஆண்டவரை ஆராதிக்க போன ஜனங்கள் ஆலயத்தில் குண்டு வெடிச்சிருக்கு. தேவட பிள்ளைகள் செத்து போய்விட்டார்களே, இது அநியாயம் இல்லவா? இது அநீதி இல்லையவா? ஏன் இப்படி நடந்தது? ஏன் 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 என்ற கேள்வி அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தொக்கி நிக்குது. இப்ப நான் சொல்றதை கேளுங்க, இப்ப சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க, நிதானிங்க. நான் சொல்றதை கவனிங்க. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன். இந்த பிரசன்ஸ் இருக்கா? நல்லா கவனிங்க. குண்டு வெடித்தது உண்மை, சின்ன சிறுசுகள் மறித்தது உண்மை, தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் கூட அதுல இறந்தது உண்மை. அந்த ஆலயத்துக்கு நானும் பார்த்த சாமி போய் ஒரு 20 எனக்கு நேரம் கிடைச்சது. நானும் பார்த்த சாமி அந்த ஆலயத்தை நான் பார்த்தோம். குண்டு படிச்சது உண்மை, சின்ன திருசுகள் மறித்தது உண்மை, தேவோட பிள்ளைகளும் மறித்தது உண்மை. ஆனா ஒன்று உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்ற கேளுங்க. அநியாயம் நடந்தது உண்மை, குண்டு வடிச்சது உண்மை, தேவோட பிள்ளைகள் மறித்தது உண்மை. ஆனால் ஒன்று என்னவென்றால், நாம் எல்லோரும் அறிய சத்தியம் என்ன சொல்றதுன்னா, ஆபிரகாம் என்கின்ற ஒரு தேவ மனுஷன் பாவம் பெருகின சோதோம் கொமோருக்காக ஜெபிக்கிறதுக்கு தேவனுக்கு முன்பாக நின்ற போது அவன் தேவனத்தில் மண்டாடும் பொழுது என்ன சொன்னா தெரியுமோ, சர்வ லோக நியாயாதிபதி. அதான் கொள்க, யாரு நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுமோ, எப்படிப்பட்டவர் தெரியுமோ, சர்வ லோகத்துக்கும் நீதிபதி. மைண்ட் டீப்ளி மைண்ட், சர்வ லோகத்துக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் நியாயம் தீர்க்க போகிற சர்வலோக நியாயாதிபதி. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதியாக இருக்கிறபடியால் உலகத்தில் நடக்கிற அனைத்து தீமைகள், அநியாயங்கள், அக்கிரமங்களை விசாரிக்காமல் இருப்பாரோ? அப்படி அவர் விசாரிக்காமல் இருப்பாராக இருந்தால் அவர் சர்வலோக நியாயியாக இருக்க முடியாது. அப்படியான நாம் அந்த வசனத்தை வேதத்தை விட்டு எடுக்க விடுவார். அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதி. உலகத்துக்கு நடக்கிற அனைத்து அநீதிகள், படுகொலைகள், பிரச்சனைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஒடுக்கப்படுற காரியங்கள், இவைகள் அனைத்தையும் காலங்கள் தாமதமாகலாம், வருஷங்கள் கரைந்து போகலாம், ஆனா தேவனோ நீதி உள்ள நியாயாதிபதி. நான் உங்கள் சொல்றேன் கேளுங்க, என்றைக்கோ ஒரு நாள், லிசன் டு மீ, என்றைக்கோ ஒரு நாள் மட்டக்களப்புல நடந்த குண்டுபிடிப்பு அநியாயத்தை கத்தர் ஒரு நாளைக்கு விசாரிக்கத்தான் போற. விசாரிச்சவர் ஆபே சொல்லுங்க. அப்ப நீங்க உங்க மனதை சொல்ல, பாஸ்டர் எனி விசாரிச்சு என்ன? அவங்க தான் செத்து போயிட்டாங்களே, எனி விசாரிச்சு என்ன? இதை குறித்து நான் ஆண்டவரிடம் யோசிச்சு பார்த்தேன். அப்ப ஆண்டவருடைய வசனம் என்ன சொன்னது தெரியுமோ, என்ன சொன்னது தெரியுமோ, நான் அங்க மட்டக்கில போய் பாஸ்டர் சாமிக்கு சொன்ன மாதிரி தெரியுமா, எவனை நான் சத்தியத்தை உறுதியாக பிடிச்சிருக்கான் அறிஞ்சிருக்கானோ அவனெல்லாம் தளர்ந்து போக மாட்டான். வசனத்துல உறுதி இல்லாதவர்கள், சத்தியத்துல தெளிவில்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட சம்பவத்தை கேட்டா ஆராதனைக்கு போகாம நிற்கிறது, சபைக்கு போகாம நிற்கிறதுக்கு வசனத்துல தெளிவு அறிவு இல்லாதவர்கள் தான் அப்படி ஆடுறது. அது நானல் போல இங்க நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு உங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டாலே உடனே நாம என்ன நானல் போல ஆடுறோம் கொடேண்டா, நமக்கு கர்த்தரோட வசனத்துல அறிவு இல்ல, தெளிவு இல்ல, உறுதி இல்ல. எப்போது கத்தாலும் அறிவில்லாத பெண் பிள்ளைகள் போல அப்படிப்பட்டவர்களுடைய வீடுகளில் நுழைந்து தைரியமாய் அவர்களை கவர்ந்து கொள்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். நல்லா கவனிங்க, இப்ப அவங்க செத்து போயிட்டாங்களே, என்ன எப்படி விசாரிக்க? நான் சொல்ற கேளுங்க, கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு தான் அவங்க செத்து போய்விட்டாங்க. இப்ப ஆண்டவருக்கு சரி, செத்தது செத்ததான். யூ நோ வாட் தி பைபிள் சேஸ்? வேதம் என்ன சொல்ல தெரியுமா, வேதம் என்ன சொல்ல தெரியுமா, மரித்தோரையும் உயிரோடையும் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். தலைவலைகள், அப்படியானால் மரித்து போனவர்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஐயாமா நான் சொல்றதை கேளு, குண்டு வடிச்சு ஜனங்களை கொண்டவர்கள் மரித்து போய்விட்டார்கள், ஆனால்
உலக சட்டம் உலக நீதிமன்றம் அவர்களை நீ நியாயத்திக்க முடியாது என்றால் அவர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் நம்முடைய உன்னதமான தேவனோ ஒரு நாளைக்கு விசாரிப்பாரு, அவருடைய நீதிமன்றத்தில் இந்த காரியம் விசாரிக்கப்படும், விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் மரித்து போயிருக்கலாம், ஆனால் திரும்ப அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு கத்தரால நியாயத்திருக்கப்பட்டு அப்படிப்பட்டவர்கள் அக்னி கடகத்தில் தள்ளப்படுவார்கள். ஏனென்றால் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. விசுவாசியவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நானும் ஆராதிக்கிற தேவன் மருத்துவரை உயிரோடு இருக்கிறவர்களே நியாயம் விதிக்கிற தேவன் ஐயா. ஆகவே இன்னைக்கு அவன் செத்து போயிட்டு அந்த அரசாங்கம் அவங்களை தண்டிக்க முடியாது, கோர்ட் அவங்களுக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவரோ உயிரோடு எழுப்பி இரண்டாம் நரகமாகிய அக்னி கந்தகத்திலே கடலிலே தள்ளுவார். வெள்ள சிங்காசனத்திலே நியாயத்தீர்ப்பினை நாம கடைசி நியாயத்தீர்ப்பை பார்க்கும் பொழுது, இந்த பைனல் ஜட்மெண்ட் பார்க்கும் பொழுது, இந்த பைத்ரோன் ஜட்மெண்ட் குறித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்றது பாதாளம் தண்ணீரிடத்திலிருந்து ஒப்புக் கொடுக்குமாம். பாதாளத்துக்கும் அதிபதி நாம் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். சமுத்திரம் தங்கத்தில் இருக்க ஒப்புக்கணும், மணல் சகலமும் தங்கத்தில் ஒப்புக்கணும். ஆகவே எத்தனையாம் ஆண்டு எந்த இடத்துல அநியாயம் செய்து அக்கிரம் செய்து மறித்தாலும் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு உண்டு உண்டு. ஆகவே மட்டக்கிழப்பிட பிடிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம், உண்மைதான். ஆனா மறித்தோரை உயிரோடு இருக்கிற நியாயத்திக்க போற நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளைக்கு அவர்களை நியாயத்திக்கத்தான் போகிறார். ஏனென்றால் அவர் சர்வலோக நியாயாதிபதி, உலகத்தில் இருக்கிற அனைவரையும் இருந்தவர்களையும் இருக்கிறவர்களையும் இனி வரப்போகிறவர்களையும் நியாயத்திக்கிற ஒரே ஒரு நித்திய நியாயாதிபதி நானும் நீயும் ஆராதிக்கிற ஆண்டவர். விசுவாசியவர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
விசுவாசத்தினால் மரணத்து காரணம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரை குறித்து என்று சில குறிப்புகள் ஏடா கவனித்து பார்க்க சொல்லியிருக்கலாம், கவனித்து பார்க்க பழைய பாட்டு பக்தர்களை கவனித்து பார்க்க சொல்லியிருக்கலாம். அவன் இருக்கிற இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டு படிச்சு சொல்லப்படுறது, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரை குமாரத்திகளை பெற்றான். தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரரை குமாரத்திகளை பெற்றான் என்ற அர்த்தம் என்ன? ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அதன் பின்னணி என்ன? அதன் தாத்பரியம் என்ன? சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. ஏனோக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு தடை இல்லை, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பிறந்தாலும் தேவனோடு நடக்கிறதுக்கும் தேவனோடு உறவாடுறதுக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ காரியங்கள் செய்யறதுக்கு அவனுக்கு தடை இல்லை, தடை இல்லை, தடை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சில விசுவாசிகள் ஒரு பிள்ளை அல்லது ரெண்டு பிள்ளையோ மூன்று பிள்ளையோ கேரப்பா சேர்ச்சுக்கு வர இல்ல, பிள்ளை வரல, ஏனப்பா சேச்சுக்கு வரல, பிள்ளைக்காகவே நான் வீட்டுக்கு இருக்க வேண்டியிருந்தது, ஏன் ஜபிக்கல, ரெண்டு நாளா ஜபிக்கல, மூன்று நாளா ஜபிக்கல, பிள்ளைகளை பார்க்கணும் பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும். நான் திருமணம் ஆகிறதுக்கு முதல் இவனே போச ஜென்ம கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் நம்புறேன். ஒரு சம்பவம் நடந்தது, அது இருந்தா அப்ப சபை இருக்கல தமிழ் அப்ப ஒரு சகோரி அவங்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தாங்க, இப்ப கிடையாது பிள்ளைங்க. சோ அப்ப நான் ஒரு குறிப்பிட்டத்தில் அவங்களை வர சொல்லிட்டு எங்கேயோ போறதுக்கு நான் வெயிட் பண்ணி நிற்கிறேன். கடை நேரம் ஆயிடுச்சு, காலையில் காலையில் வெயிட் பண்ணி கலைஞ்சு போச்சு, லேட்டா தான் வந்தேன். அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன், இவ்வளவு நேரம் ஏன் நீங்க லேட் ஆயினீங்க? பாஞ்சு விளை இல்லை கேட்கறதுல நீங்க யோசிச்சு, நான் பாஞ்சு விழுந்துட்டு அதான் அப்படி கேட்க நினைச்சிருக்க, உண்மையின்படி எடுக்கா இருக்கா அப்படி அப்படி நான் பாஞ்சு விளையில ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன பதில் எனக்கு சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா தான் தெரியும். அதை அருமைப்படுத்த இத்தனை வருஷம் வாய்ப்பு பாருங்க என் மனசில் அந்த வார்த்தை இன்னும் இருக்குது. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், தேவனுக்கு முன்பாக சொல்றேன், தேவன் கேட்க சொல்றேன். அப்ப என் மனசுல ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ஒருவேளை நான் திருமணமாக்கி எனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் முதலாவது உங்களோட ராட்சியம் உங்களுடைய லேதான் என்ற மனசாட்சி அறிய எனக்கு கடவுள் 4 பிள்ளைகளை தந்திருக்காரு. ஒரு நாளாவது பிள்ளைகளை காரணம் காட்டி ஆராதனைக்கு வராமலோ பைபிள் ஸ்டடிக்கும் துறை பிடிக்கும் நான் பெற்றதில்லை. மைண்ட் இருக்குது என்ன சொல்ல வருடா, 300 தேவோட சஞ்சரித்திருக்கார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் 10 15 20 30 அச்சோ போதும் பாஸ்டர், தொல்ல தாங்க முடியல, பிரச்சனை தாங்க முடியல, கஷ்டமா இருக்குது, விசுவாசமா இருக்கு. படிங்க கேளுங்க, 300 தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார்,
முன்னூறு ஆண்டுகள் மூன்று நூற்றாண்டுகள் விசுவாசத்தை காத்திருக்க, இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு சபை இருக்கல, இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு போதகர் இருக்கல, இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு அக்கியம் இருக்கல, இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு வேதம் முழு வேதம் இருக்கையில, இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவன் அறியல, இத்தனைக்கும் என்ன கருமை நம்ம போல அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவம் பெற்றவனும் அல்ல. இத்தனைகள் இருந்தாலும் தனியொரு மனிதனாய் தனியொரு மனிதனாய் தனியொரு மனிதனாய் உலகத்துக்கு சவால் விட்டு, மரணத்துக்கு சவால் விட்டு, ஈவன் பிசாசுக்கு சவால் விட்டு முன்னூறு வருஷங்கள் இயேசுவோடு நடந்திருக்கிறானே, சஞ்சரித்திருக்கிறானே, வாழ்ந்திருக்கிறானே, மரித்தும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன இப்ப நான் இன்னொரு காரியத்தை சொல்லிப்பட்டு விட்டுடனே உங்களுக்கு, இப்ப எபிரேயர் 9:27 என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு தரம் மரிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்படைவன். இப்ப என்ன கவனிங்க, இந்த வசனத்தின்படி இந்த ஏனோக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறார். படி நான் சொன்ன கேளுங்க, ஏனோக்கு இன்னும் உயிரோடு இருக்காரு. ஆனா 9:27 சொல்லுது மனுஷன் ஒரு தரவும் மறிக்கணும் பின்பு நியாய தீர்ப்படைக்கணும். ஆனா ஏனோக்கு இன்னும் உயிரோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அப்ப அர்த்தம் என்ன, வசனம் பொய்யாக அல்ல கவனிங்க. இதை குறித்து நாம பார்க்க விடுமா இருந்தால் வெளிப்படுத்த விஷயத்தை 11 நாம போகும்பொழுது அங்கே ரெண்டு சாட்சிகளை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே அந்த ரெண்டு சாட்சிகளும் அதை குறித்து சொல்ல போன நேரம் போகும். அந்த ரெண்டு சாட்சிகளும் அந்த கிறிஸ்துவனாலே கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய பிணங்கள் வீதியிலே கிடைக்கும் என்றும், உலகத்தில் இருக்கிற அனைவரும் அவர்களை பார்ப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் மறித்ததனால் தங்களுக்குள்ளே வெகுமதிகளை அனுப்பிக் கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அதை குறித்து சொல்லப்பட்டது. ஆகவே அந்த 11 சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு சாட்சிகளிலே இந்த ஏனோக்கும் ஒருவர் என்பதை தெளிவாய் அறுகளை சொல்கிறேன். ஏனென்றால் அவரும் இந்த உலகத்தில் வந்து ஒரு தடவை மறிக்க வேண்டியிருக்கிறது. வேதவசனம் நிறைவேறத்தக்கதா என கனிமான தேவோட பிள்ளைகளை ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தை பார்க்கிறோம். என கனிமானவர்களே, அடுத்தது யார் தெரியுமா, நோவா. இந்த நோவாவை குறித்து சொல்லலாம், நேரம் போகிறது. இவன் ஜலப்புற இடத்தினால எல்லாரும் மறிச்சு போக, எல்லாரும் செத்து போக, அவனும் அவன் குடும்பமும் 8 பாதுகாக்கப்பட்டதன் ரகசியம் என்ன, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவ ஜந்துகளும் அழிந்து போக பாவத்தினால தேவனால் தேவன் நிக்கிரகம் பண்ண இந்த 8 காக்கப்பட்டதன் ரகசியம் என்ன, விசுவாசத்தினால் 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 என்று பேரும் சொல்றது இல்லையா. அதுக்கு பிற்பாடு நேரம் அதுக்கடுத்து பார்த்தா ஆதியாகமம் 12 அடுத்த பரிசுத்தவான் வருகிறார். அவருடைய பேர் தான் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன். நன்றாய் விளை கொடுங்க, இந்த 12 இருந்துதான் வேதமே டேர்ன் பண்ணுதுன்னு சொல்லல, வேத சரித்திரம் அல்லது தேவ திட்டம் டேர்ன் பண்ணுது. எப்படி என்ன, ஆபிரகாமில் இருந்துதான் ரட்சிப்பின், மனித குலத்தின் ரட்சிப்பின் திட்டம் ஆபிரகாமில் தான் ஆரம்பமாகும். இந்த ஆபிரகாமில் இருந்துதான் தாவீது, இந்த தாவீதின் சந்ததியில் இருந்தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் நாம் ஒவ்வொருவரையும் ரட்சித்தார், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுட்டார். ஆகவே ஆபிரகாமில் இருந்துதான் ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பமாகிறது. தேவன் மனித குலத்தை வைத்த நோக்கம் அவரிடத்திலிருந்து ஆரம்பம். ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுறார். இதுக்குள்ள என்ன ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. வேதப்பிரியர்களுக்கு ஒரு குறிப்பு சொன்ன கவனி, எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வேதத்தை விளையாட அளவுக்கு ஆபிரகாமுக்கு முன்பு யோபு வாழ்ந்திருக்கணும். யோபுடைய புத்தகம் வேதத்தில் மிக பழமை வாய்ந்த புத்தகம் என்று சொல்லப்படுறது நீங்க அறிந்திருப்பீங்களே. ஏ யோபுடைய புத்தகம் வேதத்தில் மிகவும் பழமை வாய்ந்த புத்தகம் என்று சொல்லப்பட்டதன் காரணம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்றேன் கேட்கக்கூடிய விளைவுகள். ஏன் அப்படி சொல்ல எழுதப்பட்டிருக்கு, அதில் ஏன் அப்படி கணக்கிடப்பட்டதுன்னு சொன்னால், யோபுட புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்களா இருந்தால் அந்த யோபு புத்தகத்தில் ஆபிரகாமை குறித்தோ ஈசாக்கை குறித்தோ இஸ்ரவேலரை குறித்தோ நீங்க பார்க்க முடியாது, வாசிக்க முடியாது. ஆகவே அந்த புத்தகம் அதாவது யோபு ஆபிரகாமுக்கு முன்பு அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுறான். நல்ல விளைவு சொன்னது காரணம் வேண்டுமென்றால் இஸ்ரவேலரை குறித்து இந்த குறிப்பை நீங்க அங்கே பார்க்க முடியாது. ஆகவே ஆபிரகாமுக்கு முன்பு அவன் வாழ்ந்திருக்கும் போது, சரி இப்ப நான் இப்படி சொல்லிட்டு போனா ஆபிரகாமை குறித்து நான் உபயோகப்படுத்தணுமா, ஏன் இவ்வளவு நான் சொன்னேன்னு சொன்னால் இத்தனை திரளான சாட்சிய நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று வேதம் சொல்றது எப்போதுமா அல்லது இன்னும் வேணுமா. இவைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இவைகளை கவனித்து பார்த்து பார்த்து இவைகள் எப்படி தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் என்பதை கவனித்து பார்த்து நாமும் அவர்களைப் போல நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடி ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் என்னுடைய விசுவாச ஓட்டத்தை இன்னொருவர் ஓட முடியாது. என்னுடைய ஓட்டத்தை நான் தான் ஓடி முடிக்கணும். உன்னுடைய விசுவாச ஓட்டத்தை நீ தான் ஓடி முடிக்கணும். இடையில விட்டுட்டு அதற்கு பல காரணங்களை அடுக்காத சொல்லாத. ஒருவேளை மனுஷர்களுக்கு காரணங்களை நாம் அடுக்க முடியும். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீ விசுவாச ஓட்டத்தை இடையில நிறுத்துறதுக்கு என்ன காரணத்தை சொல்லி சரிப்படுத்த போறாய்? ஆகவே வாழ்க்கையில என்ன துன்பங்கள், என்ன நெருக்கடிகள், என்ன கஷ்டங்கள், என்ன கவலைகள், என்ன வேதனைகள், என்ன கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், எது வந்தாலும் சொல்ல போனால் ஜீவனுக்கு மேலாக உங்க விசுவாசத்தை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்கள். சாட்சிகள் முடிகிறேன். நம்பர் டூ, நான் சீக்கிரம் அடுத்ததெல்லாம் விளங்கப்படுத்த முடியாது, முழுக்க நேரம் எடுத்த முடியாது. இரண்டாவது என்ன தெரியுமா? பாரமான யாவற்றையும். சோ பாரமான யாவற்றையும் என்ன செய்யிருக்கான்? தள்ளிவிட்டு அப்படி இருக்கணும். பாருங்கள், அப்படி என்ன பாருங்கள்? நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிற அல்லது ஸ்தம்பிதப்படுத்துறது அல்லது நம்முடைய விசுவாச ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கிற பாருங்கள். நான்கு பாருங்களை நான் உணர்ந்தேன், அதை சொல்லியிருந்தேன், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிற அல்லது இடைநிறுத்துகிற நான்கு விதமான பாருங்கள். நம்பர் ஒன், ஒன்று கவலைகள். நம்பர் டூ, பயங்கள். நம்பர் த்ரீ, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இப்படி சொன்னதான் புரியும். ஏன்னா நாம இன்றைக்கு விக்கிரக ஆராதனை செய்கிறல்ல சோதரம். ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிற பொருளாசை என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. விக்கிரக ஆராதனைக்கு உரிய ஏற்ற பொருளாசை நம்ம மனதில் வரைஞ்சிருக்கிறது. கத்தரோ விகிதத்தை பார்க்கிற சோதரம். நம்பர் டூ, இச்சைகள். இந்த நான்கு கவலைகள், பயங்கள், பொருளாசைகள், இச்சைகள், இந்த நான்கு விதமான பாவங்கள் பாவங்கள் என்று குறிப்பிட வரையில பாருங்கள், தள்ளிவிடு அல்லது உதறிவிடு. யூனோ மெலித்தா தீவுல பவுல் சில விறகுகளை எடுத்து அள்ளி போடும் பொழுது விரியும் பாம்பு அவன் கையில கடித்து கவ்விக்கொள்ளுது. தூக்கி பிடிக்கிறார், கொஞ்சத்தை சாக போற. இப்ப நடந்த என்ன தெரியுமோ? அந்த விரியும் பாம்பை அவன் அந்த அனல்ல உதறி விட்டார். பயங்கரமான ஜந்தது, கொல்லக்கூடியது. ஆனா இதை செய்தா உதறி விட்டான. நான் என்ன தங்க குடிப்பு தெரியுமா? எவைகளெல்லாம் உதறணுமோ உதறிடுங்க, எவைகளெல்லாம் உள்ள வச்சிருக்கணுமோ அவங்கள வச்சிருங்க. மாறாக உதற வேண்டியவர்களை உள்ள வச்சுக்கொண்டு உள்ள வச்சிருக்கவர்களை தயவு செய்து உதறிடாதீங்க. டோன்ட் டூ தட் மிஸ்டேக். அப்படின்னா நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்க முடியாது. ஆகவே அதை கபடிங்க பாருங்கள், நம்ம நெருக்கடிக்கிற பாருங்களை நாம தள்ளிவிடணும் என்று வேதம் சொல்லுது. கவலைகள், கவலை இல்லாத மனுஷன் யாரு? குறைவுகள் இல்லாத மனுஷன் யார்? இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் தெரியுமா? உனக்கு தெரியுமே ஐஸ்வர்யா லாசரோட உபமணிக்கப்படுத்திக்கோங்க. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொல்லி வந்திருக்கு? அது ஏசு சொல்லுவோம். என்ன கபடிங்க? நாயோட நாயாக படுத்திருந்தா, நாதியத்தவனாக கிடந்தா, ஒருதனாலும் தேடப்படாதவனாக கிடந்தா, அவருடைய வாழ்க்கை நரகம் போல காணப்பட்டது. ஒன்றுமே இருக்குன்னு சொல்ல ஒன்றுமே வாழ்க்கையில் இருக்கல. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் விசுவாசத்தை அவன் காத்துக்கொண்டபடியால் மறித்த போது விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமுடைய மடியில் அவன் விடப்பட்டதில் என்ன ஆச்சரியம் இருக்கு. யோசிச்சு பாரு, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில சில குறைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. அதன் நிமித்தம் நமக்குள்ள பல விதமான கவலைகள். ஐயாமா, நான் சொல்றதுக்கு உங்களுக்கு தீக்கமா சொல்றேன். சில காரியங்கள் நிமித்தம் உள்ளத்தை கவலைகள் அழுத்துறதுக்கு இடம் கொடுக்காது. யோசித்து பாரு, அந்த கவலைகள் எல்லாம் இந்த பூமிக்குரியதா தான் இருக்குது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும் என்று ரெண்டு குழந்தை ஏழாம் மதியத்தை வாசிக்கிறோம். அவை உலகத்துக்குரிய கவலைகளும் பயங்களும் என கரிமானவர்களே, இச்சைகளும் பொருளாசைகளும் பாரங்களாகி நம்முடைய விசுவாசத்தை தடுத்து நிறுத்திவிடாதபடி தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன். மூணும் ஒன்றுதான். என்ன தெரியுமா? நல்ல போராட்டம், விசுவாச போராட்டம், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாச ஓட்டம், விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். டாபம் காத்துக்கொள்ள கடல் அணிகிற ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். கத்திரத்த கருவினது. ஆகவே பாரமான யாபத்தை தள்ளிவிடுக்க நேரம் போ. நம்ப த்ரீ என்ன தெரியுமா? சுட்டி நெருக்கி நிற்கிற பாவம். நான் இப்ப சொன்னது போல பாவங்கள் அப்படி சொல்லப்படல. இங்க பாவம் என்று சொல்லபடியா ஏதோ ஒரு பாவத்தை சொல்லிக்காட்டுறது குறிக்கிறது நமக்கு வெளிச்சம் இல்லையா? அது என்ன பாவம் என்றா ஒன்னு பெருசா யோசிக்கிறாதீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்க பாவம் என்னடா? அவவிசுவாசம். நல்லா விளையாடு, அவவிசுவாசம். பாவங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிறது அவவிசுவாசம் என்று சொல்லலாம். அவ்வளவு பயங்கரமானது அவவிசுவாசம். நல்லா விளை கொள்ளுங்க. இந்த அவவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா வந்துட்டா அவ தேவனை பிரியப்படுத்த முடியாது, அவன் ஒழுங்கா ஜெபிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிற வியாக்கியானப்படுத்துற கவனிங்க, நேரம் போறபடியே நான் சீக்கிரம் போறேன். நீங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்துல எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் 17-19 சீக்கிரப்படியும் எபிரேயர் 3:17-19 வரை எபிரேயர் 3:17-19 படிங்க சீக்கிரம்.
மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில்
சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்தது.
பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று அவர்கள் யாரை குறித்து அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அவரை பிரவேசிக்க கூடாமல் போனார்கள்
என்று. அவிசுவாசத்தினால் நல்லா கவனிங்க, அவிசுவாசத்தினாலே அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாது. பாருங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால அழைக்கப்பட்ட ஜனம், அற்புதங்களை பார்த்த ஜனம், தேவனிடத்திலிருந்து வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்ட ஜனம், பரிசுத்த ஜாதி, பரலோக தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள், ஆனாலும் அவவிசுவாசத்தினால் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. என்ன அவவிசுவாசம்? நன்றாக கவனிங்க, ஆண்டவர் மோசே கொண்டு அந்த ஜனங்களை ஈர்த்து விட்டு புறப்பட பண்ணும் பொழுது சொன்ன வார்த்தை என்னது? கேளு கேளு கேளு. ஆண்டவர் மோசே கொண்டு என்ன தெரியுமா? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். ஐயா அம்மா நான் சொல்றதை கேளு. தேவன் சொன்னாரு, தேவன் சொன்னாரு, வெளியில அடிமத்திலிருந்து வெளியில வாழ்த்துக்கு முதலே சொல்லிட்டாரு, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த வார்த்தையை இவர்கள் விசுவாசியாத படியால் தான் இவர்களுடைய பிணங்கள் பணாந்தரத்தில் விழுந்தது என்று கத்தருக்கு முன்பாக நிக்கிறேன். நான் சத்தியத்துப்படி நான் ஒளி சொல்றேன், தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் தேவனுடைய வசனத்தையும் விசுவாசியாதபடியால் வாழ வேண்டிய ஜனங்கள், கானான் தேசத்தில் பிரவேசிக்க வேண்டிய ஜனங்கள் அதை இழந்து நிற்கதியாக நிற்கதியாக வனாந்திரத்தில் அவருடைய பிழங்கள் விழுந்ததுக்கு காரணம் என்ன? அவவிசுவாசம். தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய வாக்கு தத்தில இருக்கிற அவவிசுவாசம் நம்மை பாதாளத்தில் கொண்டு விட்டுரும். ஐயாமான சொல்றதை கேளு. ஆகவே தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தத்தை குறித்த அவவிசுவாசங்களை குறித்து எச்சரிக்கை, யாக்கிரதை யாக்கிரதை யாக்கிரதை. இதை பிசாசு தந்திரமாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுத்துகிறார். எனக்கு அறிமானவர்களே, ஆகவே இனங்கண்டுகள், உனக்குள்ள தேவோட வசனத்தை குறித்து, தேவோட வாக்கு தத்தங்களை குறித்து, தேவனை குறித்து அவவிசுவாசம் வந்துட்டு தான் விசுவாசம் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சான். ஒருவேளை ஆரம்பத்துல உனக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கு இல்லாம இருக்கலாம், ஆரம்பத்துல கத்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை உன்னை குறைஞ்சு போய் இருக்கலாம், ஒருவேளை உன்னை சுற்றி நடந்த காரியங்கள், உடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களை நீ காரணம் காட்டலாம். உண்மைதான், உன்னை சுற்றி நடந்திருக்கிற காரியங்கள் கஷ்டமாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் 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 அவைகள் நம்முடைய விசுவாசத்தை தடுக்கவோ, அவைகள் நம்முடைய விசுவாசத்தை பாதிக்கவோ இடம் கொடுக்கவோ இடம் கொடுக்காமல் பாதுகாக்க முடியும் நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். விளங்கின ஒரு ஆமே சொல்லுங்களேன். எனக்கு அறிவான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பாதபடியா தான் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களை ஈர்த்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்க? பிரேத குடிகள் இல்லை என்றா எங்களை கொண்டு வந்தீங்க? அப்படி என்றெல்லாம் அவங்க வனாந்திர தேவனுக்கு விரோதமாகவும் தேவன ஊழியர்களுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். இப்ப சொல்றேன் கேளுங்க, இப்ப சொல்றது கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்னவென்றால் முறுமுறுப்பு ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம். அடையாளம், ஐ ஸ்பீக் த ட்ரூத். எவரிட வாயில முறுமுறுப்பு இருக்குதோ, நான் சத்தியத்தை சொல்றேன், தேவனுக்கு முன்பாக அது ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம். அவர்கள் தேவனுடைய வசனத்துல அவவிசுவாசம் வந்தபோது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஏன் எங்களுக்கு கொண்டு வந்தீங்க? அங்க பிறந்த குடிகள் இல்லாமலா இங்க கொண்டு வந்தீங்க? நாங்க அங்க திருப்தியாக சாப்பிட்டோமே, இந்த வனாந்திரத்தில் இப்படி எல்லாம் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக முறமுறுத்தார்களே, அது ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம். சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வரும், புதிய ஏற்பாடு ஒரு சமூகம் சொல்லுமா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோட கலிலேயா பிரயாணம் போனாரு அவங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கேயிட்டார்? அப்படின்னா என்ன அதன் அர்த்தம் என்ன? அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்குமாக இருந்திருக்குமாக இருந்தா கேளுங்க, அப்போஸ்தலர்கள் அந்த காரியத்தை சொல்ல கேளுங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை இவங்கள் பூரணமாக நம்பி இருப்பார்களாக இருந்தா, அந்த வசனத்தை விசுவாசித்து இருப்பார்களாக இருந்தா, ஐயரே நாங்க செத்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி இயேசு ஒழிப்பிருப்பாங்களா? தொட்டு பாருங்க நெஞ்ச சொல்லு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொல்லிட்டாரு, ஆனா இடையில எப்படி நாம செத்து போக விடுவாரு? இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் அவளுக்குள்ள இல்லாதபடியா தான் ஆண்டவரே நாங்க செத்து போறோம் உமக்கு கவலை இல்லையான்னு சொன்னாரு. ஆகவேதான் ஆண்டவர் எழுப்பி கேட்டாரு, உங்க விசுவாசம் எங்க? பொல்லாத பாவம் தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரையும் குறித்த அவவிசுவாசங்களை அகற்றுங்க. சபையில ஆண்டவர் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே சபையில் இருக்கிற அவவிசுவாசத்தை அகற்றும், தேவனுடைய வார்த்தைகளை குறித்து வாக்கு தத்தங்களை குறித்து இருக்கிற அவவிசுவாசத்தை அகற்றும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவர் வருகை குறித்து சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட இயேசு திரும்பி வருவோம் நம்பிக்கை இல்லையோ? எனக்கு அறிமானவர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் வருகை சீக்கிரம், ஆண்டவர் இயேசுடைய வருகை அதிசீக்கிரம். ஆகவே சபையானது தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், அவருக்கு வழியை ஆயத்தப்பட வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தகாத காரியங்களிலே நாம் தலையிட்டு, தகாத காரியங்களில் நம்மளை போட்டு உடைச்சு, நம்முடைய வழிகளை விட்டு விலகி, நம்முடைய வேதனைக்குள்ளாக நாம் நம்மையே நாம் உருவ குத்திக் கொள்ளாமல் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். கர்த்தருடைய நாமத்தை போட்டு ஹல்லேலூயா. சோ போகட்டும், அடுத்து என்ன தெரியுமா? நேரம் போறப்பட சீக்கிரம் போற, அடுத்து என்ன தெரியுமா? விசுவாசத்தை தொடக்கிறவரு பிடிக்கிறோம் பாய்க்கத்தராக இயேசுவிடும். அதான் இந்த தலைப்பு, இயேசுவை நோக்கி. இப்ப என்ன கவனிங்க, ஓதரன் பிடிச்சு தொடக்கிறார் முடிக்கிறார். இப்ப நம்முடைய டார்கெட் லெசன்டுமே, நம்முடைய டார்கெட், நம்முடைய இலக்கு இயேசுதான். ஐயா அம்மா வேற ஒரு இலக்கு இல்லை, நம்முடைய இலக்கு ஆண்டவர் இயேசுதான். இந்த உலகத்துல எந்த ஓட்டத்துக்காக இலக்கம் இலக்கு இல்லாம ஓடுறாங்களா? இலக்கு இல்லாமல் ஓடுனா அதுல முடிவு இல்லை. அவ எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கு. இப்ப நம்முடைய விசுவாச ஓட்டத்தின் இலக்கு ஆண்டவர் இயேசுதான். சோ இயேசுவை பார்த்து நாம ஓடணும், இயேசுவை பார்த்து நாம வாழணும், இயேசுவை பார்த்து நாம ஊழியம் செய்யணும். இதுதான் அதன் தாற்பரியம், இதுதான் நமக்கு ஆண்டவர் போதிக்கிறது. சோ இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொன்ன கவனிங்க. இன்னொரு கட்டத்துல சீசர்கள் மாத்திரம் கலிலேயா கடல்ல பிரயாணம் போகும்பொழுது 24 ஜாமத்துல என்ன நடந்திருக்குது? கடல் கொந்தளிச்ச போது இயேசு நடந்து வந்திருக்கிற கடையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நடந்து வரும்பொழுது அவங்க ஆவேசம் மட்டும் பயந்தாங்க. சோ அப்ப பேதுரு இயேசு பாத்துக்கிற அது நீரியான அண்டவரே நான் நடந்து. அப்ப இயேசு சொன்னார், வா வா என்று சொன்ன அந்த வார்த்தையில கட்டப்பட்ட ஃபெய்த், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த வசனத்தை நாம படிக்க 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 படிக்க, இந்த வசனத்தை நாம விழுங்க 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 விழுங்க, உள்ள எடுக்க எடுக்க எடுக்க, நம்முடைய விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கு, பெருகிட்டே இருக்கு. கேட்க வேண்டிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கும், கேட்க கூடாதவங்களை கேட்க 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 இருக்கிற விசுவாசம் போய்கிட்டே இருக்கு. அவன் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எதை கேட்கிறோம் என்றதை கவனிக்க இருக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இப்ப என்ன நடக்குது? இப்ப அவன் கடந்த நடந்து போறான். நல்லா கவனிங்க, சீக்கிரம் முடிஞ்சிருவேன். அவன் இயேசுவை பார்த்து தான் நடந்துட்டான், வாண்டு சொன்னவட முகத்தை பார்த்து நடந்துட்டே இருந்தான். வா என்ற வார்த்தையில அவன் விசுவாசத்துல வீர நட போடுறான், அல்லது வீர நட நடந்தான். அவர் நடை அவன் எடுப்பு நடை வித்தியாசம் வந்து நான் நம்புறேன். ஏன்னா அலைமையில நடக்கிறான் இல்லையா? மற்ற பதில உள்ள இருந்து முழிச்சிட்டே இருக்கான், பார்த்தா நம்ம ஆள் நடக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். பட் இவன் நடக்கிறான் விசுவாசத்துல. இப்ப போய் கொடுத்தவருக்கு என்ன வந்தது தெரியாது? திடீர்னு பார்த்தா ஆண் நல்லா கவனி, இயேசுட முகத்தில முகத்தை அவன் பார்த்த மனுஷன் அந்த பார்வையை திருப்பி காத்தையும் கடலையும் பார்த்த போது பயந்துட்டான். இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றிகரமாக நடந்தான், அந்த பார்வையை திருப்பி காத்தையும் கடலையும் பார்த்த போது பயந்தான், அவிழ்ந்தான் என்று சொன்னாங்க. சோ இதத்தான் நான் சொல்றேன், இயேசுதான் நம்முடைய டார்கெட். அவரை பார்க்கணும், எப்படி அவர் வாழ்ந்தார், எப்படி அவர் ஊழியம் செய்திருக்கார், எப்படி அவர் ஜீவித்திருக்கிறார், எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிருக்கார், எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கார், எப்படி ஜெபம் பண்ணியிருக்கார், கவனித்துப்பார். அவர் தான் நம்முடைய டார்கெட். அவரை போல மாறுவதே பிதாவுக்கு நம்மை கொடுத்த சித்தம். ஃபைனலி ஐந்தாவதாக நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுத்து ஓடுறோம். கரிமானவர்களே, இந்த விசுவாச ஓட்டத்திற்கு பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு அதிக பொறுமை தேவை என்று கத்திற்கு முன்னா சொல்றேன். நம்முடைய பொறுமையை சுரண்டி பார்க்க உரசி பார்க்க சில சோதனைகளும் வரும். அந்த நேரத்தில் நாம் எப்படி ரியாக்ட் பண்றது என்பதை ஆண்டவர் பார்ப்போம். அவை நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், நம்முடைய விசுவாச ஓட்டத்துக்கு பொறுமை இல்லாட்டா இடையில நாம விட்டுறோம், அல்லது தடைபட்டுறோம், அல்லது சோர்ந்துடும். ஆகவே யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய முடிவை நீங்கள் அவருடைய முடிவை நீங்க அறிந்தீர்கள். எனக்கு அறிவார்களே, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே தேவனுக்கு முன்பாக பொறுமையோடு இருப்போம். பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற பொறுமை. நான் விமர்சிக்கப்படும் பொழுது ஹவ் வி ரியாக்ட், கஷ்டம், கடினம், மாமிசம் கொதிக்கும். என்னதான் இருந்தால் நாம இன்னும் மாமிசத்தான் இருக்கிறோம், மறந்துடக்கூடாது. மாமிசம் கொதிக்கும், ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காதபடி மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு மாமிசத்துக்கு தான் கடனாளி அல்ல. ஆவினாலே மாமிசத்தின் கிரிகளை அழித்தால் வாழ்விகள் பிழைப்பு. ஆகவே விவரிக்கலாம் முடிகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு பொறுமையோடு தான் மயில் கத்தை கிழக்கு முன்பாக சத்தமிட்டாத ஆட்ட போல இருந்தார். அதான் அவர் சொன்னேன், அவருக்கு நாம பார்க்கணும். அவர் தான் அப்படி டார்கெட். எப்படியாவது உடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடியுங்க, இடையில விட்டுறாதீங்க. அப்பதான் நாம தேவராஜ்யத்தில் சபையில காணப்படுற எல்லாரும் தேவராஜ்யத்தில் காணப்படும். அந்த இறுதியை நம்ம எல்லாருக்கும் வரணும். ஆண்டவரே, எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்கு வரணும். எல்லாரும் உடைய பிள்ளைகள், எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்கு வரணும். அந்த நல்லெண்ணம், அந்த விருப்பம், அந்த பாரம் நமக்குள்ள வரட்டும். ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவோம், புத்தி சொல்லுவோம், கர்த்தர் நம்மத்திலிருந்து காரியம் நடத்தட்டும். அன்றோட வரையும் சீக்கிரமா இருக்கு. சாலை ஸ்டாண்ட் அப்படி.